ஓம் நம சிவாயா. குழந்தைங்களா வணக்கம். சைவம் டாட் ஆர்க் ரேடியோவில் கதை கேட்க வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு சிலந்தி பற்றின ஒரு கதையை சொல்ல போகிறேன். சிலந்தின்றது என்ன? ஸ்பைடர். வீட்டில் பார்த்துருப்பீங்கல்ல, அங்கங்கே வந்து வெப்பு கட்டியிருக்கும், வலை கட்டியிருக்கும், தூசி ஒட்டடை அப்படின்னு நம்ம அதை வந்து கிளீன் பண்ணிடுவோம். நம்ம அந்த மாதிரி சாதாரணமாக நினைக்கக்கூடிய ஒரு சிலந்தி, நம்ம தூசி ச அசிங்கம் அப்படின்னு சொல்லி நம்ம அடித்து நசுக்கிற ஒரு சாதாரண சிலந்தி ஒரு பெரிய ராஜாவாச்சு. அது தெரியுமா உங்களுக்கு எப்படின்னு நம்ம பார்ப்போம். திருச்சிக்கு பக்கத்தில் திருவானிக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்தலம் இருக்குது. அங்கே வந்து ஜம்பு முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர் வந்து ரொம்ப காலம் அங்கே இருந்து தவம் செஞ்சிட்டு இருந்தார். அவரை மூடி ரொம்ப காலம் அவர் அங்கேயே அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்ததுனால அவரை வந்து ஏதோ கல் அப்படின்னு நினச்சி எறும்பெல்லாம் வந்து அவர் மேலேயே புத்து கட்டிடுச்சு. அவரை மூடி புத்து கட்டிடுச்சு. அவர் அசையாமல் இருந்ததுனால செடி கொடியெல்லாம் வந்து அவர் மேலேயே அப்படியே படர்ந்து படர்ந்து வளர்ந்து அவரை ஃபுல்லாக மூடிடுச்சு. மேலே வளர்ந்து அவர் மேலே ஒரு நாவல் மரம் வளர்ந்துருந்தது. அந்த நாவல் மரத்துக்கு வந்து ஜம்பு முனிவர் மேலே வளர்ந்துருந்ததுனால அதுக்கு ஜம்பு நாவல் மரம் அப்படின்னு பேரும் வச்சிட்டாங்க. அந்த மரங்களுக்கு மேலே வந்து சின்ன சின்ன இன்செக்ட்ஸ் பூச்சிகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த நாவல் மரத்துக்கு மேலேயும் எறும்பு, புழு, இன்ன பிற பூச்சிகள் இதெல்லாம் இருந்தது. அப்போது அதன் மேலே ஒரு சிலந்தியும் இருந்தது. இந்த சிலந்திக்கு அந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அந்த ஜம்பு முனிவர் அங்கே இருந்து தவம் செஞ்சிட்டு இருந்தாரு. ரெண்டாவது, அவர் அங்கே ஒரு சிவலிங்கத்தை வழிபாடு பண்ணி தவம் செஞ்சிட்டு இருந்தாரு. அவர் வழிபட்ட சிவலிங்கம் அந்த இடத்துல தான் இருந்தது. அதை சுற்றி தான் இந்த மரங்கள் எல்லாம் வளர்ந்துருந்தது. அப்போது இந்த சிலந்தி வந்து அந்த லிங்கத்தின் மேலே படர்ந்திருக்கிற கொடிகள் மேலே ஆடும்போது அதுக்கு என்னமோ ஒரு விதமான சந்தோஷம் வரும். இப்போது நம்ம எல்லாம் கோயிலுக்கு போனோம்னா நமக்கு ஒரு சந்தோஷம், ஒரு அமைதி இருக்கு இல்லையா. இப்போ வீட்டில் கூட வந்து பெரியவங்க பேசுகிறத பார்த்துருப்பீங்க. ஏதோ மனசு கஷ்டமாக இருந்தால் உடனே என்ன சொல்லுவாங்க, கோயிலுக்கு போயிட்டு வரலாம், கொஞ்சம் நிம்மதியாக ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் கோயிலுக்கு போனால் நிம்மதியாக இருக்குது? கோயில் அமைதியாக இருக்கிறதுனாலயா. நம்ம லைப்ரரி போனால் கூட லைப்ரரியில் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. லைப்ரரிக்கு போனால் கூட அங்கே அமைதியாக தான் இருக்குது. ஏன் கோயிலுக்கு போனால் மட்டும் ஒரு அமைதி கிடைக்குது, அந்த அமைதி வந்து அமைதியாகவே இருக்கக்கூடிய லைப்ரரியில் ஏன் வந்து நமக்கு கிடைக்க மாட்டேங்குது? ஒரு ஹாஸ்பிட்டலில் போனால், ஒரு டாக்டரோட கிளினிக்கில் உட்காந்துருந்தா சைலன்ஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி எழுதி போட்டிருப்பாங்க. அங்கே போனால் சைலண்ட்டாக தான் இருக்கணும். ஆனால் அந்த பிளேசஸ்லலாம் கிடைக்காத ஒரு அமைதி நமக்கு கோயிலுக்கு போனால் கிடைக்குது. ஏன்? ஏன்னா அங்கே இறைவன் வீற்றிருக்கிறார். அவருடைய அந்த சாநித்தியம் மனசில் எவ்வளவோ கஷ்டங்களோட ஆர்ப்பரிப்புகளோட நம்ம போனால் கூட நம்மளுடைய மனசை சாந்திப்படுத்துது, அமைதிப்படுத்துது. அவர் அந்த மூலவர்கிட்ட இருந்து வர்ற வைப்ரேஷன் நம்மளை வந்து சந்தோஷப்படுத்துது. அது மாதிரி இந்த சிவலிங்கத்தின் மேல் இப்போது அப்போ யாரும் பூஜையே பண்ணாமல் இருந்தாலும் அந்த ஜம்பு முனிவர் பண்ணின பூஜையினால அந்த லிங்கம் வந்து அங்கே ரொம்ப சக்தியோட ஒரு நல்ல வைப்ரேஷனோட இருந்தது. அதன் மேலே விளையாடுற இந்த சிலந்திக்கு ஒரு சந்தோஷம், அமைதி கிடைக்க ஆரம்பிச்சது. அப்போ அந்த சிலந்தி அங்கேயே சுற்றி சுற்றி விளையாண்டுட்டு இருந்தது. அங்கேயே வலை பின்னி அந்த வலையில் வந்து மாற்ற பூச்சிகளை சாப்பிட்டுட்டு அங்கேயே வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. நாளாக நாளாக இந்த சிலந்திக்கு கீழே இருக்கிற பெருமான், கீழே இருக்கிற சிவலிங்கத்தின் மேலே நம்ம விளையாடும் போது சந்தோஷமாக இருக்குது. அதை தள்ளி நம்ம போய் வேற எங்கேயாவது நம்ம விளையாண்டோன்னா நமக்கு அது சந்தோஷமாக இல்லை அப்போ கீழே இருக்கிற லிங்கம் இறைவன் தான் நம்முடைய சந்தோஷத்துக்கு காரணம் அப்படின்னு அதுக்கு புரிய ஆரம்பிக்குது. அப்போ இந்த சிலந்தி என்ன பண்ணுது, பெருமானை வந்து அது ஒரு சின்ன பூச்சி, அதால எதுவுமே செய்ய முடியாது, தனக்கு வேணுங்கிற சாப்பாடை கூட அதால தேடிக்க முடியாது. அது என்ன பண்ணும், அது வாயிலிருந்து ஸ்டிக்கியா பசையா ஒரு திரவம் லிக்விடு வரும், அந்த லிக்விடை வச்சு அது வந்து ஒரு வலை வெப்பு கட்டும், அந்த வெப்பு காத்துல பட்டு 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 காஞ்சு போய் நூலா மாறும், அந்த நூலில் ஏதாவது எறும்போ ஈயோ கொசுவோ ஏதோ ஒரு பூச்சி வந்து மாட்டினா அது அப்படியே க்ளூல ஸ்டிக்கான மாதிரி ஒட்டிக்கும், அந்த பூச்சிய அது சாப்பிடும். ஸோ அதால வந்து மற்ற எறும்பு மாதிரி ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு நகர்ந்து போய் தனக்கு வேணுங்கிற ஒரு உணவை தேடிட்டு வர்றதுக்கு கூட அதால் முடியாது. அவ்வளோ ஒரு சாதாரண மிக மிக எளிமையான ஓரறிவு படைத்த ஜீவன் சிலந்தி. அந்த சிலந்தியால் இப்போ நம்ம எல்லாம் கோயிலுக்கு போகிற மாதிரி கையில் வந்து பூக்கூடை எடுத்துட்டோம், தேங்காய் பழமெல்லாம் எடுத்துட்டோ, இறைவனுக்கு வந்து வாயை திறந்து நாமங்கள் சொல்லி அர்ச்சனை செய்யவோ ஏதாவோ எதுவும் அதால் முடியாது. அந்த சிலந்தியால் செய்யக்கூடிய ஒரே விஷயம் என்ன, இறைவன் வந்து ஒரு கூரை இல்லாமல் அப்படியே ஓப்பனான ஒரு கிரவுண்டு மேலே, ஒரு கோயில் இல்லாம வெயிலையும் மழையிலையும் ஓப்பன் ஸ்பேஸ்ல இருக்காரே அப்படின்னு அதுக்கு மனசு தோணினதுனா, அது மனசுல தோணினதுனால அதால செய்ய முடிஞ்சது என்னன்னா, நம்மளால வலை கட்ட முடியும், ஸ்பைடர் வெப் ஸ்பின் பண்ண முடியும். நம்ம அந்த ஸ்பைடர் வெப் அந்த வெப்பையே ரொம்ப திக்கா கூரை வேஞ்சா மாதிரி இந்த சிவலிங்கத்தின் மேல கட்டுவோம் அப்படின்னு அது முடிவு பண்ணிச்சு. என்னால முடிஞ்ச பெருமானே, என்னால உனக்கு செய்ய முடிஞ்ச வழிபாடு இது மாத்திரம்தான், என்னால இதை தவிர்த்து எனக்கு வேற எதுவுமே தெரியாது, என்னால செய்யவும் முடியாது, அதனால நான் உனக்கு வெயில்ல இருந்தும் மழையில இருந்தும் உனைய எனக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் என் வலைய பின்னி உன்னைய நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி அது என்ன பண்ணுச்சு, ரெண்டு மரங்களுக்கு நடுவுல வலை பின்ன ஆரம்பிச்சிச்சு. பின்னி பெருமானுக்கு மேல ஏதோ கூரை போட்ட மாதிரி வலை பின்னிருச்சு. இப்போ இந்த சிலந்திக்கு, சிலந்தி சின்னோண்டு ஒரு இன்செக்ட், இந்த சிலந்திக்கு வந்து பெருமான் மேல எவ்வளவு பக்தி இருக்குதுன்னா, அந்த காட்டுல சுத்திக்கிட்டு இருந்த ஒரு யானைக்கும் பெருமான் மேல பக்தி இருக்கு. அந்த யானை என்ன பண்ணுது, வேற யாரோ பூஜை பண்றத பார்த்தோ இல்லை அதுக்கு எப்படி தெரிஞ்சதோ, அது ஒருவேளை கோயில்ல இருந்திருக்கலாம், அந்த கோயில்ல பூஜைகள் பண்றத பார்த்துருந்துருக்கலாம், இங்க ஒரு சிவலிங்கம் அதே மாதிரி இருக்கு நம்மளும் இதுக்கு போய் பூஜை பண்ணலாம் அப்படின்னு அது நினைச்சிருக்கலாம். அதை என்ன பண்ணுச்சு, பக்கத்துல ஒரு ஆறு ஓடிட்டு இருந்ததாமா, அந்த ஆத்துல போய் தண்ணி, அதோட தும்பிக்கை ஃபுல்லா தண்ணி எடுத்துட்டு பக்கத்துல கிடைச்ச பூவெல்லாம் எடுத்துட்டு இந்த பெருமானுக்கு வந்து தண்ணிய வந்து அபிஷேகமா ஊத்துறதும் பெருமான் மேல பூவை வைக்கிறதுமா அது இருந்திருக்கு. இந்த சிலந்தி திடீர்னு மேல பெருமான் மேல சிவலிங்கத்தின் மேல வந்து வலை கட்டி வச்சிருக்கோம், நம்ம எல்லாம் வந்து அங்கங்க தூசி இருக்குன்னு சொல்லி எப்படி நம்ம தூசி அடிப்போம், அந்த மாதிரி இந்த யானை வந்து என்ன பண்ணுச்சு, என்னடா மேல வந்து பெருமான் மேல வந்து சிலந்தி வலை கட்டியிருக்கு தூசி கட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து கிளீன் பண்ணிட்டு அப்புறமா அபிஷேகம் பண்றது, அது கொண்டு வர்ற தண்ணினால அபிஷேகம் பண்றதும் பூ வைக்கிறதுமா இருந்ததாமா. தினமும் இது நடக்குது, எது நடக்குது, சிலந்தி வந்து கூடு கட்டுறதும் அத காலையில யானை வந்து கிளீன் பண்ணிட்டு அபிஷேகம் பண்ணி பூ வச்சுட்டு போறதும் இது தினம் நடக்குது. சிலந்திக்கு ரொம்ப கஷ்டம், அது குட்டியோண்டு ஒரு இன்செக்ட், அது எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நாள் ஃபுல்லா மேல வந்து வலை கட்டி இருக்கும், அதை வந்து இந்த யானை ஒரே செகண்ட்ல எல்லாத்தையும் அடிச்சு விட்டுட்டு போனா அது எவ்வளோ கோபம் வரும், பயங்கர கோபம் வந்தது. அதனால ஒரு நாள் அது நினைச்சிச்சு, இன்னைக்கு இந்த யானை வரட்டும், அதோட அந்த தும்பிக்கையை வச்சுட்டு தானே அது வந்து நான் கட்டுறது கூரையெல்லாம் வந்து அது பிச்சு பிச்சு போடுது, இன்னைக்கு அது வரட்டும், வந்ததும் அதை நான் கொடுத்து வைக்கிறேன் அப்படின்ட்டு அதுக்கு கோபம் வந்துருச்சு. அதே மாதிரி அந்த வலையில அது ஓட்டிக்கிட்டே இருந்துச்சு. இந்த யானை வந்து ஆஸ் யூஷுவல் அந்த வலைய தொடைக்குது, அந்த அதை ஃபுல்லாக அறுத்து விட்டு தொடைக்குது. தொடைக்கும் போது அந்த வலையில இருந்த இந்த சிலந்து என்ன பண்ணிடுச்சு, யானையோட தும்பிக்கைக்கு உள்ள போயிடுச்சு. தும்பிக்கைக்கு உள்ள போய் அதை நறுக்குன்னு கடிச்சிருச்சு. யானைக்கா வலி தாங்கவே முடியல. அது நம்ம இந்த மூக்குக்குள்ள ஏதாவது ஈ போனா நம்ம எப்படி ப்ளோ பண்ணுவோம், இப்படி காத்த வந்து ப்ளோ பண்ணி சொல்லுவோம், அது மாதிரி அது அந்த ஏர் ப்ளோ பண்ணி அந்த தும்பிக்கையில இருக்கிற அந்த சிலந்திய தூக்கி போட பாக்குது. அப்படிங்குது சிலந்தி நல்லா கிட்ட கடிச்சுட்டு நிக்குது, போக மாட்டேங்குது, வலி வேற ஜாஸ்தி. இந்த யானையால வலி பொறுக்க முடியாம என்ன பண்ணுச்சு, கல்லுல கொண்டு போய் அதோட தும்பிக்கைய டொம்ம 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 டொம்மன் அடிக்குது. ஏன்னா சிலந்தி உள்ள இருக்குது, வெளியில இருந்தா எப்படியாவது தள்ளிடலாம், உள்ள இருக்குது, உள்ள இருக்கிற சிலந்தி என்ன பண்ண டொம்ம 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 டொம்மன் அடிக்குது. அடிச்சு உள்ள இருக்கிற சிலந்தியும் செத்து போச்சு, யானையும் அதனோட தும்பிக்கை வந்து தும்பிக்கையில எலும்புகள் கிடையாது, ஆனா நிறைய நரம்புகள் இருக்கு. அந்த நரம்புகள் எல்லாம் கல்லுல அடிச்சு அடிச்சு சேதமாகி நஞ்சு ரத்தம் நிறைய போய் யானையும் இறந்து போயிடுது. இதையெல்லாம் இந்த பெருமான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரு ஓகே, இவங்க ரெண்டு பேருடைய பிறவியும் முடியட்டும், இவங்க ரெண்டு பேருக்கும் என் மேல மனிதர்கள் கூட கோயிலுக்கு வரணும்னு நினைக்கிறது கிடையாது, ஆனா ஒரு சின்ன சிலந்தியும் ஒரு யானையும் எவ்வளவு பக்தி வச்சிருக்குது என் மேல. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த பிறவி முடியட்டும், இந்த பிறவி முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப பெரிய அடுத்த பிறவியில வந்து ரொம்ப பெரிய ஒரு ராஜாவா சக்கரவர்த்தியா நான் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. இந்த இறந்து போன இந்த சிலந்தி அடுத்த ஜென்மத்தில் ஒரு பெரிய சோழ பரம்பரையில் ராஜாவாக பிறக்கிறாரு. அவர் பேரு கோச்செங்கட் சோழன். அந்த சிலந்தியாக இருந்த ஒரு ஜீவன் தன்னுடைய சிவபக்தியினால சோழ பரம்பரையில ராஜாவா பிறக்கிறாரு. அந்த ராஜாவுக்கு பேரு தான் கோச்செங்கட் சோழன். இதுல ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த சிலந்தி முற்பிறவியில சிவாலயங்களை கட்டணும்னு ஆசைப்பட்டுச்சு. அது இப்போ ராஜாவாயிடுச்சு. ராஜாவானதுனால என்ன பண்ணுச்சு, நிறைய சிவன் கோயில்களை சிவாலயங்களை கட்டி ஆகம பூஜைகள் கரெக்டா நியமப்படி ஆகம பூஜைகள் சரிவர நடக்கிறதுக்கு ஏற்பாடுகள் செஞ்சு நிறைய சிவாச்சாரியர்களை வந்து ஊக்குவிச்சு அந்த ராஜா வந்து சிவ தொண்டு தன்னால முடிஞ்ச சிவ தொண்டை ரொம்ப சிறப்பா செஞ்சிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு வந்து இந்த முற்பிறவியில யானையினால டிஸ்டர்பன்ஸ் இருந்தது இல்லையா, அவர் அந்த சிலந்தி வந்து வலை பின்னும் யானை வந்து அதை எடுத்து போட்டுரும், வலை பின்னும் எடுத்து போட்டுரும். அப்போ இந்த யானையினால இந்த சிலந்தி ரொம்ப கஷ்டப்பட்டது இல்லையா, அந்த முற்பிறவி பாதிப்பு இருந்ததுனால அந்த ராஜா எப்படி இந்த பிறவியில் அவர் ராஜாவா இருக்கும்போது அவர் எப்படி வலை பின்றாருன்னா எப்படி கோயில் கட்டுறாருன்னா உயர உயரமா படிகள் வச்சு கோயில் கட்டுறாராமா. அதாவது படி ரொம்ப உயரமா இருந்துச்சுன்னா மலை மேலே இருந்தாலோ இல்லை வந்து ரொம்ப உயர்வான ஒரு இடத்துல நிறைய உயரமான படி வச்சிருந்தாலோ யானை ஏறி வர முடியாதுல்ல, அதனால் அந்த மாதிரி கட்டட அமைப்பு இருக்கிற மாதிரி மாட கோவில்கள் இதை அந்த மாதிரி உயரமாக இருக்கிறதெல்லாம் மாட கோவில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மாட கோவில்களாக இவர் வந்து கட்டினாராமா. அந்த வைணவ அவர் வந்து நிறைய விஷ்ணு ஆலயங்களும் வந்து கூட கட்டியிருக்காரு. வைணவ ஆழ்வார்கள்னால பெருமையாக பாடப்பட்ட ஒரே சைவ நாயன்மார் இந்த கோச்செங்கட் சோழன்தான். அப்போது ஒரு இந்த கதை மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், ஒரு சின்ன சிலந்தி, ஒரு சாதாரண இன்செக்ட், அது நசுக்கினா செத்து போயிடும், அந்த மாதிரி ஒரு சின்ன சிலந்திக்கு இருக்கிற பக்தி நம்மளை மாதிரி எல்லாமே செய்யக்கூடிய மனிதர்களுக்கு எவ்வளவு இருக்கணும். ஒரு சிலந்தி வந்து வெறும் கூடு கட்டினதுனால அதுக்கு வந்து அடுத்த பிறவியில ஒரு பெரிய ராஜாவாக்கி அதை வந்து நாயன்மார்கள்ல ஒருத்தரா உயர்வு தரக்கூடிய பெருமான், நம்ம கை கால் கண்ணு எல்லாமே நமக்கு நல்லா இருக்கே, வாய் நல்லா இருக்கு, பெருமானுடைய பெருமையை பேசுகிற வாய் நமக்கு இருக்குது, சிவாலயங்களுக்கு கண்ணால் கண் குளிர சிவலிங்கத்தை இறைவனை தரிசிக்கக்கூடிய கண் இருக்கு, அவரை பற்றின கதைகளை படிக்கலாம், அவரை பற்றின பதிகங்கள் படிக்கலாம், இதெல்லாம் படிக்கக்கூடிய கண் இருக்கு, காதார இறைவனுடைய நாமத்தையோ அவருடைய பெருமையை கேட்கக்கூடிய காதுகள் நமக்கு இருக்கு, கோயிலுக்கு செல்ல கால்கள் இருக்கு, அவருக்கு தொண்டு செய்ய கைகள் இருக்கு, இவ்வளவும் நம்ம கிட்ட இருக்கும்போது நம்ம எவ்வளவு செய்யலாம் பெருமானுக்கு, நம்ம எவ்வளவு செஞ்சால் அவர் நமக்கு எவ்வளவு உயர்வான பிறவியை கொடுப்பார், எவ்வளவு சீக்கிரம் நம்மளை வந்து அவர்கிட்ட நம்மளை சேர்த்துக்குவார், இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும். சரியா, வரட்டுமா குழந்தைகளா, அடுத்த முறை இன்னொரு அற்புதமான கதையோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். வணக்கம். ஓம் நம சிவாயா.